2018 ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் சாய் ஷவணம் அவர்களுடன் மதுரா பாரதி அவர்களும் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களும் சந்திப்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தங்கத்தை வடிவமைத்தால், சிலை கல்லை செதுக்கினால் சிற்பம் ஒலியை செதுக்க முடியுமா? முடியும் என்கிறார் சவுண்ட் டிசைனராக புகழ் பெற்றிருக்கும் சாய் ஷவணம். அந்த திறமையின் காரணமாக இவரை தேடி ஹாலிவுட் வருகிறது. சென்னையில் இவரது ரீ சவுண்ட் இந்தியா ஒலிப்பதிவு கூடத்தில் த லைஃப் ஆஃப் பை படத்துக்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாட அது லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டுடியோ ஒன்றில் பதிவானது. அந்த படத்தின் இசையமைப்பாளர் மைக்கேல் டானாவுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்ததில் சாய் ஷவணத்துக்கும் பங்கு உண்டு. கணித மேதை ராமானுஜம் குறித்து The Man Who Knew Infinity என்ற படத்தின் இந்திய இசைக்கு இவரே முழு பொறுப்பேற்றார். லிங்கா, காவிய தலைவன், கபாலி, மெர்சல், காலா என பல தமிழ் படங்களிலும் இவரது பங்களிப்பு முக்கியமானது. வாருங்கள், சந்திக்கலாம். இசையமைப்பாளர், இசை கலைஞர், இசை தொழில் நுணுக்க வித்தகர், சங்கீத நாடக அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது பெற்ற சாய் ஷவணம் அவர்களை பல ஆச்சரியமான தகவல்களை கேட்க தயாராக இருங்கள். இசைதான் மூச்சு. என் அம்மா சொல்லுவார், நான் குழந்தையாக இருக்கும் போதே மூச்சு இழுக்கும் வீசிங் பிரச்சனை இருந்ததாம். மூச்சு விட முடியாமல் அடிக்கடி ஆஸ்பத்திரி செல்லும் நிலைமை. அம்மா இரவில் சாய் பஜன் பாடுவார்கள். ஏனென்றால் குடும்பமே சாய் பக்தர்கள். அவர்கள் பாடும் போது மட்டும் சீராக மூச்சு விட்டு தூங்கி விடுவேனாம். பாட்டை நிறுத்தினால் மீண்டும் மூச்சு இழுப்பு. டாக்டர், இந்த குழந்தைக்காக நீங்கள் நாள் பூராவும் ரேடியோ மாதிரி பாடிக்கொண்டே இருக்கிறீர்களே என்பாராம். பாட்டை நிறுத்தினால் வீசிங் ஜாஸ்தியாகி ஸ்டெராய்ட் கொடுக்கும் அளவுக்கு நிலைமை இருந்திருக்கிறது. இப்படி சின்ன வயதிலேயே எனக்கு இசை இன்றியமையாததாக இருந்திருக்கிறது. நான் 3வது படிக்கும் போது டிவியில் ஜாக்கிர் ஹுசேன் தபலா வாசிக்கும் விளம்பரத்தை பார்த்ததும் எனக்கு தபலா வாசிக்க ஆர்வம் வந்துவிட்டது. நான் அப்பாவிடம் தபலா வேண்டும் என்று கேட்டேன். ஒரு நண்பரிடமிருந்து அவர் வாங்கி கொடுத்தார். அதை வைத்து நானே மெல்ல மெல்ல வாசிக்க கற்றுக்கொண்டேன். எங்கள் வீட்டில் சாய் பஜன் நடக்கும், அதில் வாசித்தேன். பின் பள்ளி நிகழ்ச்சிகளில் வாசித்தேன். குரு என்று யாரும் இல்லாமல் நானே அதனை வாசிக்க கற்றுக்கொண்டேன். பின்னர் ஆர்வத்தால் படிப்படியாக பியானோ, கீபோர்ட் எல்லாம் வாசித்தேன். எல்லாமே இயற்கையாக வந்தவைதான். பள்ளியில் பாடல்களை நானே கீபோர்டில் கம்போஸ் செய்து சொல்லித் தருவேன். பின்னர் நான் அதற்கு தபலா வாசிப்பேன். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் நான் வாசிப்பதை பார்த்துவிட்டு நாட்டிய மேதை சித்ரா விஸ்வேஸ்வரன் என்னை தன் நிகழ்ச்சிக்கு வாசிக்க அழைத்தார். அப்போது எனக்கு 9 வயது. அவரது கணவர் விஸ்வேஸ்வரன் சந்தூர் வாசிப்பார். எனது வாசிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னோடு தினமும் பிராக்டிஸ் செய்ய வா என்று அழைத்தார். சிறுவனாக இருந்த போதே அவருடைய கச்சேரிகளுக்கு நான் தபலா வாசித்திருக்கிறேன். அது இன்டர்நெட் இல்லாத காலம். பாம்பே போனால்தான் தபலா கற்றுக்கொள்ள முடியும். நான் விஸ்வேஸ்வரன் சாருக்கு வாசித்ததை பார்த்து என்னை பல பேர் கூப்பிட்டார்கள். பல பிரபலங்களுடன் மேடைகளில் தபலா வாசித்தேன். நான் 11வது வகுப்பு படிக்கும் போது 1996 இளம் மேதை சைல்டு ப்ராடிஜி என தெலுங்கு அகாடமி எனக்கு யுகாதி புரஸ்கார் விருதை அளித்தது. அப்போது அது மிக பிரசித்தமான விருது. அப்படி ஆரம்பித்து அருணா சாய்ராம், பாம்பே ஜெயஸ்ரீ என்ற பலருடைய ஆல்பங்களுக்கு நான் தபலா வாசித்திருக்கிறேன். சித்ரா விஸ்வேஸ்வரன் மூலம் ஜாக்கிர் ஹுசேனின் சகோதரர் சென்னை வரும்போதெல்லாம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. பாம்பே போனால் ஜாக்கிர் ஹுசேன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அவரது தந்தை சித்ரா விஸ்வேஸ்வரன் மூலம் ஜாக்கிர் ஹுசேனின் சகோதரர் சென்னை வரும்போதெல்லாம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. பாம்பே போனால் ஜாக்கிர் ஹுசேன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அவரது தந்தை அல்லா ரக்கா அவர்களிடம் கொஞ்சம் கற்கும் வாய்ப்பு கிடைத்தது. கொல்கத்தாவில் அனிந்தோ சாட்டர்ஜி என்ற மிகப்பெரிய தபலா வித்தகர் முன் வாசித்து காட்டிய போது அவர், நீ மெட்ராஸில் யாரிடம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். நான் யாரிடமும் கற்கவில்லை என்றேன். அப்படியா, சரி நான் சொல்லித் தருகிறேன் என்றார். நேரம் கிடைத்த போதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதை சங்கீத பிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும். அது எனக்கு கிடைத்தது. இப்படி பல பேரிடம் சிறிது சிறிது கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றாலும் எனக்கு குரு என்று சொன்னால் அது பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தான். பெயரிடப்படாத குழந்தை. 4-5 வயசாகும் வரை பெற்றோர் எனக்கு பெயர் சூட்டவில்லை. எனது 2 அக்காக்களுக்கும் சுஜனா, சுமனா என்று பெயர் வைத்தது பாபா தான். எனக்கும் அவரேதான் பெயர் வைக்க வேண்டும் என்று என் அம்மாவுக்கு ஆசை. என்னை பிண்டு என்றுதான் கூப்பிடுவார்கள். எல்கேஜி சேர்க்கும் போது சாய்நாத் என்ற பெயரை தற்காலிகமாக சூட்டினார்கள். எனக்கு 5 வயதான போது குடும்பத்துடன் பாபாவிடம் சென்றோம். அவர் சூட்டிய பெயர்தான் ஸ்ரவணம். அன்றைக்கு அதன் அர்த்தம் தெரியவில்லை. 2007 இந்த ஸ்டுடியோவுக்கு பாபா வந்தபோது உன் பெயருக்கு அர்த்தம் என்ன என்று என்னிடம் கேட்டார். ஸ்ரவணம் என்றால் கேட்பது, அது நவவித பக்தியில் ஒன்று என்று பதில் சொன்னேன். ஸ்ரவணம் என்றால் காதால் கேட்பது, மியூசிக் சவுண்ட் ஸ்டுடியோ என்று எல்லாவற்றிற்கும் காது வேண்டும். அதை வைத்துத்தான் உன் வாழ்க்கையே, அதனால் தான் உனக்கு அப்போதே அந்த பெயரை வைத்தேன். இனி உன் வாழ்க்கை முழுக்க ஸ்ரவணம்தான் என்றார். சுவாமி சொன்ன பிறகுதான் இந்த பெயருக்கு இவ்வளவு இருக்கிறது என்பது தெரிய வந்தது. இசை கற்றுக்கொண்டதும் காதால் தான், சவுண்ட் இன்ஜினியரிங் படித்ததும் அதுவும் நானாக கற்றுக்கொண்டதுதான், காதால் தான். இன்றைக்கு என் துறையில் டாப் ரேட்டடாக உலகமெங்கும் என்னை மதிக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் பாபா தான் காரணம். சென்னை பல்கலையில் MCA முடித்தேன். கணினி அறிவியலில் இசையை அடிப்படையாக கொண்டு ப்ராஜெக்ட் செய்கிறேன் என்றேன். இதற்கெல்லாம் கைடு கிடைக்க மாட்டார்கள், கைடு இல்லாமல் செய்ய முடியாது என்றார்கள். எனக்கு கைடு வேண்டாம், நானே செய்து கொள்கிறேன். என் பேப்பரை பாருங்கள், என்ன மதிப்பெண் தரக்கூடுமோ தாருங்கள் என்றேன். கொஞ்சம் திமிருடனேயே அந்த ப்ராஜெக்டை செய்தேன். ஒரு கடையில் கணக்கு வழக்குகளுக்கோ அலுவலக நிர்வாகத்துக்கோ எல்லாரையும் போல சாப்ட்வேர் எழுதுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இசையை எப்படி கம்ப்யூட்டரை வைத்து செய்யலாம் என்பதையே நான் ப்ராஜெக்டாக செய்தேன். வேண்டா வெறுப்பாகத்தான் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் முடிவாக ப்ராஜெக்ட் அறிக்கையை நான் சமர்ப்பித்ததும் அசந்து போய்விட்டார்கள். காரணம், ஒரு ஸ்டுடியோ மாதிரியே ஒன்று நிர்மாணித்து எப்படி கம்ப்யூட்டரால் இசையை வடிவமைக்கலாம் என்பதை செய்து காட்டினேன். அதை பார்த்து அவர் பிரமித்து போய்விட்டார்கள். IIT அழைத்தது. அது பற்றி தெரிய வந்துதான் IIT-யில் என்னை கூப்பிட்டார்கள். பொதுவாக அதற்கென்று தனியாக உயர்படிப்பு படித்திருந்தால்தான் IIT உள்ளேயே போக முடியும். ஆனால் என்னை அங்கே நேரடியாகவே ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆக எடுத்தார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஒலி இசை குரல் தொடர்பான ப்ராஜெக்ட்களை செய்தேன். அங்கே நான் தான் முதலில் ஒலிப்பதிவு அறை ஒன்றை அமைத்துக் கொடுத்தேன். குரலை இனங்காணும் வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரை அங்கே ஆரம்பித்து வைத்தேன். அங்கே ஸ்பீச் லேபரட்டரி இருக்கும். எல்லாம் கார்பரேட் ப்ராஜெக்ட்ஸ், மொழி புரிதல், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்திய பிராந்திய மொழிகள் புரிதல் என்று பல திட்ட பணிகளை அங்கே செய்தேன். மனதில் ஒரு போராட்டம். அந்த காலகட்டத்தில் என்னுள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது. மனம் இசையில் இருக்கும், ஆனால் வேலையோ ஒலி தொடர்பானது. எனக்கு இரண்டுமே வேண்டுமென்று இருந்தது. ஆனால் IIT-யில் இசை இல்லை. இசைக்கு என் மனம் ஏங்கியது. இப்படியே பல மாதங்கள் கழிந்தன. அப்போது பாபா கொடைக்கானலுக்கு வந்தார். அவரை பார்க்க போனேன். பஜன் முடிந்ததும் சுவாமி எங்களில் 3 பேரை உள்ளே கூப்பிட்டார். அவர்கள் இருவரிடமும் தனியாக பேசிவிட்டு என் முறை வந்தபோது என்னிடம் பேசுவதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்தவரிடம் என்னை காட்டி, மெட்ராஸ்ல IIT-ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், வேலைக்கு போக பிடிக்கல, மியூசிக் மேலதான் ஆசை, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து, என்ன சஞ்சலமா என்று கேட்டார். ஆமாம் சுவாமி, நீங்கள் தான் சொல்லணும் என்றேன். நான் சொல்றேன், நீ என்ன பண்ணணும்னு என்றார். இது நடந்தது 2005. இதற்கு முன்பாக 2003 ஒயிட் ஃபீல்டில் பாபாவுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் தபலா வாசித்தேன். அது முடிந்து பாபாவை பார்த்தபோது நான் மிகவும் கெஞ்சினேன். சுவாமி, எனக்கு PhD பண்ண ஆசை, நான் MCA பண்றேன், ஆனா எனக்கு மியூசிக்ல PhD பண்ணணும் என்றேன். சுவாமி புன்னகையோடு, நான் சொல்றேன் என்றார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு மிகப்பெரிய வரமாக இருந்தது. அதனால் அது நிச்சயம் நடக்கும் என்று அந்த நாளுக்காக நான் வெறித்தனமாக காத்திருந்தேன். 2005 திரும்ப நான் தரிசித்த போதும் நான் சொல்றேன் என்று அதையே சொன்னார். கிளம்பி போகும்போது என் கையிலே 500 ரூபாய் தாள் ஒன்றை வச்சுக்கோ என்று சொல்லி கொடுத்தார். காரணம் புரியாமல் அதை வாங்கி பத்திரமாக வைத்துக் கொண்டேன். சுவாமியின் அருளுக்காக காத்திருந்தேன். என்னை தவிர்த்தார் பாபா. 2005-2007 எனக்கு மிகவும் கஷ்டமான காலகட்டம். பாபா ஏதாவது சொல்வார் என்று புட்டபர்த்திக்கு போவேன், ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் இருக்கும் பக்கமே திரும்ப மாட்டார். லெட்டர் கொடுத்தால் வாங்கி கொள்ள மாட்டார். நான் உட்கார்ந்திருக்கும் வரிசை பக்கமே வரமாட்டார். உலகத்தில் பல ஆசிரமங்கள் இருக்கின்றன, பல சுவாமிஜிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓரிடத்தில் இருப்பார்கள், மற்றவர்கள் வரிசையில் நின்று அவரை பார்ப்பார்கள். ஆனால் புட்டபர்த்தியில் அது அப்படியே தலைகீழ். எல்லாரும் உட்கார்ந்து இருப்பார்கள், பாபா அவர்கள் அருகே வந்து பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் அவரை தேடி போக வேண்டியதில்லை, அவரே நம்மை தேடி வருவார். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லாதது. இப்படியே 2 வருடங்கள் ஓடின. IIT ப்ராஜெக்ட் முடிந்துவிட்டது. வேறு வேலைக்கு நான் போகவில்லை. நாளடைவில் மன அழுத்தத்தின் உச்சகட்டத்திற்கே போய்விட்டேன். எனது நம்பிக்கையே ஆட்டம் கண்டுவிடும் அளவுக்கு மனது சஞ்சலப்பட்டது. பாபா சொல்வாரா மாட்டாரா என்று குழப்பமாக இருந்தது. வருமானம் இல்லை, தபலா வாசித்து பெரிதாக சம்பாதித்து விட முடியாது. பாபா என்னை மிகவும் சோதித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மிடம் ஏதோ பிரச்சனை, அதனால் தான் பாபாவிற்கு என்னை பார்க்க பேச பிடிக்கவில்லை என்று நினைக்க ஆரம்பித்தேன். புட்டபர்த்தியிலும் என் வரிசையை அவர் தவிர்த்தால் என்னால் மற்றவர்களுக்கு தரிசனம் கிடைக்காமல் போக வேண்டாம் என்று நான் வெளியிலேயே நின்று தரிசனம் செய்துவிட்டு வர ஆரம்பித்தேன். 2006 ஒரு நாள் என் அம்மாவை பாபா கூப்பிட்டு, பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று விசாரித்திருக்கிறார். அம்மா பதில் சொன்னதும், வீட்டு மாடியில அவனுக்கு பிடிச்ச பிசினஸை ஆரம்பிக்க சொல்லு, மியூசிக்ல பண்ண சொல்லு என்று சொல்லி இருக்கிறார். அப்போது வீடு சின்னதாகத்தான் இருந்தது, மாடி கிடையாது. பின்னர் மாடி கட்டி ஸ்டூடியோ ரெடி செய்தோம். சென்னையில் பாபா 2007 அதிருத்ர மகாயஜம் நடந்த போது பாபா சென்னைக்கு வந்தார். அப்போது எங்களுக்கு சாய் சமிதி மூலமாக சேவை பணி கொடுத்திருந்தார்கள். பாபா தங்கி இருக்கும் அறையை சுத்தமாக பராமரிப்பது, அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது போன்றவற்றை எங்களில் சிலருக்கு கொடுத்திருந்தார்கள். கொடைக்கானலில் தனியாக அழைத்த 3 அதில் இருந்தோம். பாபாவின் அண்மையில் இருப்போம், ஆனால் பாபா எங்களுடன் பேச மாட்டார். இப்படியே சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் பாபா என்னை பார்த்து ஒன்றுமே தெரியாத மாதிரி, பேர் ஏமி என்றார். நான் ஸ்ரவணம் என்றேன். என்ன வேலை செய்கிறாய் என்றார். ஒன்னும் பண்ணல சுவாமி, நீங்க சொன்னீங்கன்னு தான் ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறேன் என்றேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னை தெரியாதது போல் பேசுகிறார், பதில் சொன்னாலும் உச்சு கொட்டி விட்டு போகிறார் என்றதும் எனக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஊசியால் குத்திய பலூன் போல ஆகிவிட்டேன். அருகில் இருந்தவர்களிடம், சுவாமி சொல்லித்தான் ஸ்டூடியோ ஆரம்பித்தேன், இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டாரே, ஒன்றுமே புரியவில்லையே என்று சொல்லி வருந்தினேன். மதியம் சுவாமி வந்தார். தன்னுடன் இருந்த ஒருவரிடம் எங்கள் மூவரையும் சுவாமி அறிமுகம் செய்தார். இந்த பசங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிற பசங்க, ஆனா சுவாமிக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. இவங்க சும்மா வெள்ள பேண்ட் வெள்ள சட்டையில் இங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க என்று சொன்னார். ஒவ்வொருவராக உன் பேர் என்ன, என்ன வேலை, உன் சம்பளம் என்ன என்றெல்லாம் கேட்டார். இரண்டாம் அவர் எனக்கு மாத சம்பளம் 100,000 என்றதும், என்ன மூட்டை கட்டி எடுத்து கொண்டு போவியா, எப்படி கொண்டு போய் வீட்டுக்கு இவ்வளவு பணம் என்று கேட்டுவிட்டு சிரித்தார். அடுத்தது நான், எனக்கோ வேலை இல்லை சம்பளமும் இல்லை, என்ன செய்கிறாய் என்று கேட்டால் பதில் இல்லை, எனக்கு தயக்கம். ஆனால் சுவாமியே, மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஐஐடியில எல்லாம் வேலை பண்ணான், இப்போ மியூசிக் பிசினஸ் பண்ண போறான் என்றார். அதாவது அவரிடம் என் சார்பாக பாபாவே பேசினார். என் மனம் உருகிவிட்டது, கண் கலங்கி விட்டது. என் அப்பா அப்போது அங்கே வந்தார். அப்பாவை சுட்டி காட்டி என்னிடம், யாரது என்று கேட்டார் பாபா. நான் மாநில தலைவர் என்று பதில் சொன்னேன். சிறு வயதிலிருந்தே அப்படித்தான் வழக்கம். சமிதியில், சுந்தரத்தில், புட்டபர்த்தியில் எல்லாம் அப்பா பையன் உறவெல்லாம் இல்லை. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும், பணிதான் முக்கியமே தவிர உறவு அல்ல. உடனே பாபா என் தந்தையிடம் என்னை சுட்டி காட்டி, இந்த பையன் என்ன பண்றான் என்று கேட்டார். என் அப்பாவும் பஜன் குரூப்ல இருக்கான், தபலா வாசிப்பான் என்றார். தன் மகன் என்று சொல்லவில்லை. பின் பாபா என்னை பார்த்து, நாளைக்கு காத்தால வரேன், வீட்டுக்கு அம்மா கிட்ட சொல்லு, ஸ்டூடியோ இனாகுரேட் பண்ணிடலாம் என்றார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. 2007 சுவாமி அதிருத்ர மகாயஜம் போவதற்கு முன்னால் காலையில் நேராக வீட்டுக்கு மாடியில் ஸ்டூடியோவுக்கு வந்துவிட்டார். வந்து விளக்கேற்றிவிட்டு சிறிது நேரம் இருந்து ஆசீர்வதித்து விட்டு அப்படியே முன்பு நான் கூறியபடி என் பெயரின் விளக்கத்தையும் சொல்லிவிட்டு சென்றார். பாம்பே ஜெயஸ்ரீயின் கான்ஃபுளுயன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இங்கு தயாரான முதல் ஆல்பம். இதனை யூடியூபில் பார்க்கலாம். அது உலக அளவில் பெரிய ஹிட். உள்ளே இருக்கும் லயம். ஒரு சமயம் காரைக்குடி மணி சார் மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று கரண்ட் போய்விட்டது. கம்ப்யூட்டரின் மெட்ரோநோம் டிக் 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 என்று கேட்டதும் அந்த காலத்துக்கு வாசித்துக் கொண்டிருந்தார். கரண்ட் போனதால் ஹெட்போன் வேலை செய்யவில்லை, ஆனாலும் அவர் மிகச்சரியாக வாசிக்கிறார். பொதுவாக இந்த டிக் 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 நின்று போய்விட்டால் வாசிப்பு நின்றுவிடும், இல்லாவிட்டால் தாளம் மாறிவிடலாம். இதுதான் ஆதாரம். 2 வாசித்து முடித்த பிறகு, ஏன்பா அந்த சப்தம் நின்று போயிடுத்துப்பா என்றார். அப்போதுதான் ஹெட்போன் வேலை செய்யவில்லை என்று எனக்கே தெரிந்தது. காரைக்குடிமணி மாதிரி ஒரு பெரிய வித்வானிடம் உள்ள வித்வாம்சம் மெஷினை தோற்கடித்திருக்கிறது. மெஷின் நாம் கண்டுபிடித்தது, ஆனால் மூலாதார சக்தி நம்முள் இருப்பது. அவரது துல்லியத்தை கண்டு நான் மிரண்டு போய்விட்டேன். டாக்டர் பாலுமுரளி கிருஷ்ணா அவர்களுடன் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவர் என் ஸ்டூடியோவுக்கு பாடல் பதிய வந்திருந்தார். அவரால் பேசக்கூட முடியவில்லை. விடாமல் இருமல். ரெக்கார்டிங் நடக்குமா என்று பயமாக போய்விட்டது. அவர் உள்ளே போய் மைக்கிற்கு முன்னால் நின்று பாட ஆரம்பித்தார். எங்கே இருந்துதான் அவருக்கு அந்த உத்வேகம் வந்ததோ தெரியாது. அடுத்த 3 மணி நேரம் ஒரு இருமல் இல்லை. பாடி முடித்து வெளியே வருவதற்குள் மறுபடியும் விடாத இருமல். சங்கீதத்தின் சக்தியை யாராலும் அளவிட முடியாது என்று அப்போது நினைத்தேன். தொடரும். ஏஆர் ரஹ்மான், எனக்கு நியூயார்க்கில் கெனடி சென்டரில் ஒரு நிகழ்ச்சி. அப்போது ஒரு போன் வந்தது, ரஹ்மானின் நிகழ்ச்சிக்கு தபலா வாசிக்க நீங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று. நிகழ்ச்சி சிங்கப்பூரில், நான் இருப்பது நியூயார்க்கில். உடனே கிளம்பி சென்றால் 2 மணி நேரத்தில் கச்சேரி. என்ன பாட்டு, என்ன வாசிக்க போகிறோம் ஒன்றுமே தெரியாது. ஸ்டேஜில் நேரடியாக ரஹ்மானை பார்க்கிறேன். அதற்கு முன்னால் அவரை பார்த்ததில்லை. நான் அவரை பார்த்ததும் என்னை பார்த்து புன்னகைத்தார். நிகழ்ச்சியில் வாசித்து முடித்ததும் பியூட்டிஃபுல் சவுண்ட் என்றார். சொல்ல போனால் எங்கெல்லாம் சுடி சேர்ந்ததோ அங்கெல்லாம் சேர்ந்து என் இஷ்டத்திற்கு வாசித்தேன். இன்று வரை அவருடைய எல்லா ரெக்கார்டிங்களிலும் தபலா வாசிக்க என்னை கூப்பிட்டு விடுகிறார். சாயி ஸ்ரவணம், அத்வேதமும் ஒரே இடத்தில். சிங்கேரி ஆச்சாரியாரின் விருப்பத்துக்கு இணங்கி எல்லா வேதங்களையும் பதிவு செய்ய ஏ கே ராமமூர்த்தி என்பவர் என்னை அணுகினார். கிட்டத்தட்ட 5 வருடம் இங்கே தொடர்ந்து ஒலிப்பதிவு நடந்தது. வேத பண்டிதர்கள் போவதும் வருவதுமாக இந்த இடமே ஒரு வேத பாடசாலை போல் இருக்கும். சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம் என்ற 4 கணம் கிரமம் ஜடை என்ற பல வடிவங்களில் முழுவதுமாக இங்கே பதிவானது. வேத யஞ்ஞமே நடந்தது என்று சொல்லும் அளவுக்கு இங்கே நடந்திருக்கிறது. எங்கே பாபா வந்துவிட்டு போனாரோ அந்த இடத்தில் தானாகவே சில விஷயங்கள் நடக்கும். அதற்கெல்லாம் நான் சொந்தம் கொண்டாட முடியாது. இதில் ஏதோ ஒரு தெய்வீகம் இருந்திருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அத்தனை வேதமும் ஒரே இடத்தில் சொல்ல வைக்க முடியாது. 10 ஸ்டூடியோக்களில் அவர்கள் செய்திருக்கலாம், ஆனால் ஒரே இடத்தில் அது நடந்தது. இதெல்லாம் பாபாவின் அருள். இந்த இடத்தில் புனிதமான வேத சக்தி நிரம்பியிருப்பதாக உணர்கிறேன். இங்கே வரும் இசை மேதைகள் அதை உணர்கிறார்கள். அதை குறையாமல் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் நான் இப்போதும் நினைத்துக் கொள்கிறேன். சாயி ஸ்ரவணம், என் ஸ்டூடியோவில் என்ன ஸ்பெஷல்? இது முழுக்க முழுக்க மரத்தாலான ஸ்டூடியோ. இந்திய இசைக்கருவிகள் மரத்தாலான ஸ்டூடியோவில் தான் சிறப்பாக ஒலிக்கும். மேற்கத்திய கருவிகளை ரெக்கார்டு செய்வது போல் இங்கே ஸ்டூடியோ செய்து விடுவார்கள். அதில் நம்மூர் இசைக்கருவிகளின் நாதம் சோபிக்காது. அதற்காகவே முழுக்க முழுக்க மரத்தாலான இந்த ஸ்டூடியோவை அமைத்தேன். இம்மாதிரி ஸ்டூடியோ மிகவும் அரிது. அதுபோல என்னுடைய டெக்னாலஜியை நானே தேர்ந்தெடுத்து கஸ்டமைஸ் செய்கிறேன். வீணையை ஒலிப்பதே எல்லாரும் கிட்டார் மைக்கை வாங்கி போடுவார்கள். நானே டிசைன் செய்த ஒரு மைக்ரோஃபோனை நான் பயன்படுத்துகிறேன். ஸ்வீடனில் ஒருவருடன் அமர்ந்து இந்த மாதிரி மைக் வேண்டும், அதில் இந்த மாதிரி சவுண்ட் எடுக்கணும் என்று விளக்கி எனக்கென செய்ய வைத்து பயன்படுத்துகிறேன். அதனால் தான் இங்கே வருகிற ஒலியின் தரம் வேறிடங்களில் வருவதில்லை என்று பல கலைஞர்கள் நினைக்கிறார்கள். சாயி ஸ்ரவணம், யுவ புரஸ்கார், சங்கீத நாடக அகாடமி விருது சவுண்ட் என்ஜினியருக்கு கிடைப்பதே மிகவும் அரிதுதான். நான் விண்ணப்பிக்கவில்லை, அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். நான் புட்டபர்த்தி போய் கொண்டிருக்கும் போது இமெயில் பார்த்தால் சங்கீத நாடக அகாடமியிலிருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் என்று இருந்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் சவுண்ட் என்ஜினியரிங் என்று ஒரு பிரிவு கிடையாது. அப்படி தொடங்கினால் அடுத்தடுத்த வருடங்களில் ஆள் கிடைக்காது. ஆகவே நடனத்துக்கான இசை பிரிவில் கொடுத்தார்கள். நான் நிறைய நடன இசைப்பதிவுகள் செய்திருப்பதால் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். சாயி ஸ்ரவணம், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.